புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் முதன்மை குடிமை மருத்துவர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்கள் நிபா வைரஸ் அறிகுறிகளும் தடுக்கும் முறைகளும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
சார் வணக்கம். சார்,
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் சரவணன் பேசுறேன். அரசு புதுக்கோட்டை மருத்துவமனையில சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையில உதவி பேராசிரியராக உள்ளேன்.
சார், இப்போ வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில், அது வெயில் காலமாக இருக்கட்டும் மழைக்காலமாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நோய்கள் பரவக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. அதே போல திடீர் திடீர்னு பல்வேறு நோய்கள் வைரஸ்கள் உருவாகி அது பரவக்கூடிய ஒரு காலகட்டத்திலையும் மக்கள் அச்சப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. இதில் வந்து இப்போ சமீப காலமாக நிபா வைரஸ் நோய் அப்படிங்கிறது பரவலான ஒரு விஷயமாகவும் இருக்கு. இந்த நோய் பற்றி அதோடைய விவரங்களையும் எடுத்து சொல்லாமே.
அதாவது நிபா வைரஸ் காய்ச்சல் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்கனவே ஏற்பட்டிருக்கு. அதாவது வந்து இது வந்து ஒரு வைரஸ் கிருமியினால் ஏற்படும் ஒரு காய்ச்சல் நோயாகும். இது வந்து பொதுவாக வந்து மூளை, இருதயம், நுரையீரல் இவற்றை எல்லாம் பாதிக்கும். முதல்ல 1998-99 மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இந்த நோயினுடைய தாக்கம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு வங்காளதேசம், அதாவது 2001 வந்து வங்காளதேசம், நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம் இருக்கு இல்லையா, அங்கேயும் இந்த நோய் வந்து தென்பட்டது 2001. பிறகு கேரளாவில் வந்து 2018 தான் அதனுடைய தாக்கம் வந்தது. அது வந்து கோழிக்கோடு அந்த பகுதியில் வந்தது. இப்போ திரும்ப வந்து 2019 திரும்ப வந்து எர்ணாகுளம் பகுதியில் வந்தது. பிறகு வந்து 2023 திரும்ப வந்திருக்கு கேரளாவில்.
இந்த மாதிரி ஒரு நோய்கள் வைரஸ் பரவக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதை வந்து நம்ம பரவக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு எந்த மாதிரி இதோட நோய் பரவல் விதம் இருக்கு சார்?
அதாவது நோய் பரவல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மனிதன் கிட்ட இருந்து மற்றொரு மனிதர்களுக்கு பரவுவது, அப்படி இல்லாட்டி விலங்குகள் மூலம் பரவுவது, அப்படி இல்லைனா காற்றின் மூலம் பரவுவது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த நிபா வைரஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து விலங்குகள் கிட்ட இருந்து தான் மனிதனுக்கு பரவுது. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இது வந்து பழந்தண்ணி வௌவால்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவற்றின் மூலமாக அது வந்து கடிச்ச பழம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிவி ஃப்ரூட்ஸ், கொய்யாப்பழம் அந்த மாதிரி வந்து பழங்கள்லாம் வந்து கடிச்சிட்டு போடும் பொழுது, அதை வந்து எடுத்து உபயோகப்படுத்தும் பொழுது நம்மளுக்கு வந்து அந்த கிருமி வந்து பரவுகிறது. அதே போல பன்றிகள் மூலமாகவும் நமக்கு பரவுது. பன்றிகள், இந்த குதிரைகள் மூலமாகவும் நம்மளுக்கு பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இந்த பழந்தண்ணி வௌவால் இருக்குன்னு சொன்னேன், பன்றிகள் இருக்குன்னு சொன்னேன், அதுங்க கிட்ட இருந்து மற்ற மனிதர்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுங்களுடைய மலம், சிறுநீர், எச்சில் மூலமாக அப்படி அந்த காற்றின் வழியாகவும் அது பரவுகிறது.
இப்போ இந்த நிபா வைரஸ் நோய் அப்படிங்கிற வகையில நம்ம தெரிஞ்சுக்கூடிய விதமா எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான அறிகுறிகள் என்னென்ன சார்?
இது வந்து நான் ஏற்கனவே கூறியது போல இந்த மூளை காய்ச்சலை உண்டு பண்ணும். இந்த மூளை காய்ச்சல் உண்டு பண்ணிட்டுனா என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து வைரஸ் காய்ச்சல்னா வந்து பொதுவாகவே எந்த எல்லா வைரஸ் காய்ச்சலுக்கும் லேசாக சளி பிடிக்கும், தலைவலி இருக்கும், உடம்பு கை கால் வலிகள் இருக்கும், அசதி இருக்கும், சோர்வு இருக்கும், நான் வறண்டு போயிடும், அதுக்கப்புறம் உடல் முழுவதும் ஒரு தளர்ச்சியும், எலும்பு இந்த ஜாயிண்ட் எல்லாம் வந்து ஒரு பெயினும் இருக்கும். அது தவிர ஒரு சில பேருக்கு வாந்தி ஏற்படலாம், சில பேருக்கு மயக்கம் ஏற்படலாம், சில பேருக்கு வயிற்று வலி. ஆனா இதெல்லாம் வந்து பொது அறிகுறிகள் தான். ஆனா இந்த நிபா வைரஸை பொறுத்த வரைக்கும் இதையெல்லாம் தாண்டி மூளை காய்ச்சலுக்கான அறிகுறிகள், அதாவது வந்து காய்ச்சல் வந்து கடும் காய்ச்சலாக இருக்கும், அதாவது வந்து அது 100 டிகிரிக்கு மேலதான் எப்பயுமே இருக்கும். அதே போல தலைவலி, மூளை காய்ச்சல்னும் போது தலைவலி அதிகமாக, மூளையை பாதிக்கிறதுனால தலைவலி அதிகமாக இருக்கும். அதே போல வந்து மயக்கம், சுய நினைவு இழப்பு இதெல்லாம் ஏற்படும். அதற்கு பிறகு வந்து அந்த சுயநினைவு இழப்பு ஏற்பட்ட பிறகு இந்த கோமா நிலைக்கு அந்த நோயாளிகள் சென்று விடுவார்கள். அதற்கு பிறகு மரணம் சம்பவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இது பரவக்கூடிய விதம் ஏற்கனவே சொல்லிட்டோம். இது வந்து ஒரு மனிதர்கிட்ட இருந்து இன்னொரு மனிதருக்கு தொற்று ஏற்படுறோம்னா 5-15 நாட்கள் ஆகும். அதாவது இந்த ஒரு முறை ஒரு மனிதனுக்கு தொற்று ஏற்பட்டா இது வந்து 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரத்துக்குள்ள இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாம் தோன்றும். நான் சொன்ன தலைவலி, காய்ச்சல், அதுக்கப்புறம் வந்து மயக்கம், கோமா அப்படி எல்லாம் போயிடும். மற்றபடி பொதுவான அறிகுறிகளும் வைரஸ் நோய்களுக்கே உரிய பொதுவான அறிகுறிகளும் காணப்படும். அதற்கப்புறம் வந்து சில பேருக்கு வந்து நுரையீரல் பாதிப்பும், இந்த கொரோனா போல நுரையீரல் பாதிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன.
இது மாதிரி நோய் பரவல் காரண காலகட்டத்தில் அதோட அறிகுறிகள் நம்ம வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும். அதே நேரத்தில் இதற்கான பரிசோதனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன முறையில் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு?
அதாவதுங்க, எல்லா வைரஸ் காய்ச்சலுக்கும் வந்து பரிசோதனை முறை அவசியம். இப்போ நம்ம வந்து கொரோனா காலகட்டத்தில் வந்து RT-PCR அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசோதனை பண்ணியிருக்கோம். வைரல் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வைரஸை பிரித்து அதை வந்து உறுதிப்படுத்தியிருப்போம், அந்த நோய் இருக்கிறத வந்து உறுதிப்படுத்தியிருப்போம். அதே மாதிரி இந்த காய்ச்சலுக்கும் வந்து பொதுவாக வந்து ரத்த பரிசோதனை எல்லாம் பண்ணுவாங்க. அதாவது ஹீமோக்ளோபின், TCD, CSR, அதுக்கப்புறம் வந்து பிளட் சுகர், யூரியா அதெல்லாம் எடுப்பாங்க. கூடவே வந்து மார்புக்கு எக்ஸ்ரே, நுரையீரல் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு மார்புக்கு எக்ஸ்ரே எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இருதய பாதிப்பு ஏதாவது இருக்கான்றதை பார்க்கறதுக்கு பொதுவாக ECG இதெல்லாம் எடுப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த வைரஸ் கிருமியினால தாக்கம் ஏற்பட்டதுனால RT-PCR முன்னாடியெல்லாம் வந்து ஸ்வாப் எடுப்பாங்க, ஓரோஃபரிஞ்சியல் ஸ்வாப் அந்த மாதிரி வந்து கொரோனாக்கு எடுத்தாப்புல இதுக்கு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வைரஸை பிரித்து தனிமைப்படுத்தி இது வந்து நிஃபா வைரஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு நுண்ணோக்கியின் மூலம் பார்ப்பாங்க. இதுதான் இந்த வைரஸ் நோய்க்குரிய பரிசோதனை. முக்கியமாக என்ன பரிசோதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா RT-PCR, ஏன்னா கோவிட்க்கு வந்து நம்ம பண்ணியிருப்போம், அந்த மாதிரியான ஒரு பரிசோதனை தான் இருக்கும். அதே போல வந்து வைரல் ஐசோலேஷன், அந்த வைரஸை தனிமையா பிரிச்சு எடுத்து அந்த நுண்ணோக்கி மூலமா பாக்குறது.
இப்போ இந்த நிஃபா வைரஸ் அப்படின்னு இருக்க ஒரு காலகட்டத்துல அதற்கான சிகிச்சை முறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்கு சார்?
சிகிச்சை முறைகள் பாத்தீங்கன்னா வந்து இந்த வைரஸ் காய்ச்சலுக்கு வந்து பொதுவான சிகிச்சை முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல முடியும், சப்போர்ட்டிவ் கேர் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த வைரஸ் வந்து வந்துருச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள், தலைவலி, ஜுரம், கடும் காய்ச்சல், இந்த கோமா ஸ்டேஜ் போயிடும் அப்படின்லாம் சொன்னேன், அந்த நோயாளர்க்கு வந்து நீரிழப்பு ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கணும். அதாவது ஜுரம் வந்துருச்சுனாவே உடம்புல உள்ள நோய், அதாவது நீரெல்லாம் அது வறண்டு போயிடும். அதனால வந்து நீரிழப்பு பெருமளவு ஏற்படும். அதனால வந்து நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான, அதாவது உப்பு சத்து கரைசல் சொல்லுவாங்க, அது மூலமா கொடுக்கலாம். அதாவது ரொம்ப பாதிக்கப்பட்ட பேஷண்டா இருந்தா அவங்களுக்கு வந்து IV ஃப்ளூயிட்ஸ் சொல்லிட்டு அந்த குளுக்கோஸ் வாட்டர் இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த ரத்த குழாய் மூலமா செலுத்தலாம். அதுக்கு பிறகு வந்து சப்போர்ட்டிவ் கேர், ஜுரத்துக்கு வந்து இந்த ஜுரம் சம்பந்தப்பட்ட மாத்திரைகள், பாராசிட்டமால் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இரண்டாம் வகையான தொற்று எதுவும் ஏற்படாமல் இருக்கு, அதற்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ், அமாக்சிலின் அந்த மாதிரியான ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கொடுத்துட்டு வருவாங்க. இதுதான் இதற்குரிய சிகிச்சை முறை. அதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து நல்லாவே சாப்பிடலாம். அதாவது நோய் வந்த பேஷண்ட் வந்து மூளைக்காய்ச்சல் அதிகமாக இல்லாதவர்கள் வந்து இயல்பான உணவு முறை, அதாவது ஈஸியாக ஜீர்ணிக்கக்கூடிய இட்லி, அரிசி கஞ்சி, இடியாப்பம் இந்த மாதிரியான உணவு வகைகள்லாம் வந்து சாப்பிட எடுத்துக்கலாம் மருந்து சிகிச்சை கூட.
இப்போ இந்த மாதிரியான நோய் பரவல் வந்து தடுக்கக்கூடிய முறைகள் அப்படி இருக்கணும்னா என்ன மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கு சார்?
அதாவது தடுப்பு முறை மிக மிக இன்றியமையாததுங்க. வருமுன் காப்பவன் அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவையார் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய திருவள்ளுவரும் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்துரு போல கெடும். இதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பெரிய இழப்பு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அது வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன ஏற்பாடுகளும், அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் நம்ம எடுக்கிறோமோ அது நல்லது. அப்படி இல்லாட்டி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி ஆகும்னா வந்து தீக்கு அருகில் வைத்த வைக்கோலை போல ஆகும் அப்படின்றது வள்ளுவருடைய வாக்கு. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தொரு போல கெடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நோய் ஏற்கனவே வந்து வந்துருச்சு, அவங்கள வந்து என்ன பண்ணணும்னா தனிமைப்படுத்திதான் ஆக்கணும். நம்ம முன்னாடி கொரோனா காலகட்டத்திலையும் அந்த வைரஸ் வந்திருக்கப்போ அந்த நோயாளியை வந்து தனிமைப்படுத்தி தனி அறையில வச்சிருப்போம். ரொம்ப அதிகமானவங்களை வந்து மருத்துவமனையில சேர்த்து மருத்துவமனையில வந்து உரிய சிகிச்சை வந்து நம்ம கொடுப்போம். அந்த மாதிரிதான் இவரையும் வந்து தனியா வச்சுக்கணும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வந்து அவரை அணுகக்கூடிய ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் சொல்லுவாங்க, அதாவது வந்து செவிலியர்களா இருக்கட்டும், மருத்துவர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து மாஸ்க் கண்டிப்பா வந்து போடணும். மாஸ்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதாவது கை உரை போடுறதுக்கு முன்னாடி நல்லா கை கழுவிடணும், கை உரை நல்லா போட்டுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஏப்ரான்ஸ் சொல்லுவாங்க, நல்லா அந்த கவுன் எல்லாம் போட்டுட்டு தான் அவங்கள போய் அணுகணும். இல்லாட்டி வந்து அவங்களுக்கும் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுக்கும் வந்து இது பரவக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கு. அந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த சமயத்தில் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் பழங்கள்லாம் நல்ல தண்ணீரில் கழுவிட்டு அதை வந்து நம்ம உணவாக உட்கொள்ளணும். அதுக்கு பிறகு வந்து இந்த அணில் கடித்த பழங்கள் அந்த மாதிரி கடித்த பழங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து வௌவால் கடித்ததாக கூட இருக்கலாம். அதனால அந்த மாதிரி பழங்களை வந்து சாப்பிடாமல் இருப்பது நல்லது. அதே போல் வந்து வீட்டின் சுற்றுப்புறத்தை மிக மிக தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மாதிரி பன்றிகள் மூலமாகவும் பரவும் சொன்னேன், பன்றிகள் இருந்தால் வந்து அதை வந்து குடியிருப்பு பகுதியிலிருந்து வெளியேற்றிடணும். கண்டிப்பாக வெளியேற்றிட்டு தான் அதனால் வந்து இந்த மூளைக்காய்ச்சல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் வராது. அதே போல வந்து அது அந்த மாதிரி இருந்ததுனாலும் கால்நடை மருத்துவத்துறை இருக்கு இல்லையா, நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கும், அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துப்பாங்க. அதே போல வந்து காய்ச்சல் அறிகுறிகள்லாம் ஏதாவது வந்து உங்களுக்கோ உங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ தெரிஞ்சதுன்னா உடனே அருகில வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கும், இல்லாட்டி வந்து உதவி சுகாதார மையங்கள் இருக்கும், அதை வந்து அணுகணும். அப்படியும் வந்து அங்கேயும் வந்து சரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க இருக்க மருத்துவர்கள் வந்து பரிந்துரையின் பேரில் வந்து மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கோ இல்லாட்டி இல்லாவிட்டால் தாலுகா மருத்துவமனைக்கோ வந்து அவங்க வந்து பரிந்துரை செய்வார்கள். அங்க போயிட்டு உரிய சிகிச்சை வந்து நாம் மேற்கொள்ளலாம்.
பொதுமக்கள் எந்த மாதிரி ஈடுபட்டு அவங்களும் இதை வந்து தடுக்கும் வகையில என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு என்ன வழிமுறைகள் இருக்கு சார்?
அதாவது நம்மளுக்கு வந்து ஏற்கனவே வந்து இயற்கை வந்து ஒரு பாடம் கற்பிச்சிருக்கு இல்லையா, அதாவது வந்து கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெருந்தொற்றை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இந்த பெருந்தொற்றுலேருந்து நம்ம வந்து அநேகமா உலக நாடுகள் முழுக்க அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு இருப்போம். அதாவது சுத்தம் தான் சுகாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து நாம் வந்து சுத்தமாக இருக்கணும். எப்படி சுத்தமாக இருக்கணும்னா வந்து கண்டிப்பா வந்து எல்லாரும் வெளியில போகும் பொழுது அந்த முகக்கவசம் அணிஞ்சிட்டு போகணும். இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பேர்கிட்ட அந்த முகக்கவசம் அணியறதே இல்லை. அந்த முகக்கவசம் அணியும் பொழுது ஏற்கனவே உள்ள அந்த வைரஸ் கிருமி பரவாது, அது மட்டும் இல்ல வெளியில இருக்கிற சின்ன சின்ன தூசிகள்லாம் மூக்கொழியா போயிட்டு அலர்ஜி எல்லாம் உண்டு பண்ணாது. ஆஸ்மா நோய் இருக்கிறவங்களுக்கும் நோய்களின் தாக்கம் அந்த தூசியினால் வரக்கூடிய நோய்களின் தாக்கம் வந்து கம்மியாகும். அதனால வந்து கண்டிப்பா முகக்கவசம் அணியணும். அதே போல வந்து வெளியில போயிட்டு வந்தோம்னா நம்ம ஏற்கனவே கொரோனா பீரியட்ல சொன்னாதான் நல்ல கையையும் காலையும் சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு உணவு உட்கொள்ளுதல் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யணும். அதே போல வந்து தொற்று பாதிக்கப்பட்டவர் இருந்தா கூட அவங்களிடமிருந்து தனி மனித இடைவெளி கடைபிடிக்கணும். அவங்களோட நோயாளிகள் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது போய் பார்க்கும் பொழுது கூட நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து தூரமா இருந்த டாக்டர் வந்து எவ்வளவு தூரமா இருந்து பார்க்க சொல்றாங்க அந்த அளவுக்கு தூரமா இருந்து பார்த்துட்டு வந்து திரும்ப கை காலெல்லாம் நல்லா கழுவி கழுவிட்டுதான் பிறகு வந்து நம்ம வீட்டுக்குள்ளார போகணும். அந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் இருக்கலாம். பிறகு வந்து நல்ல உடற்பயிற்சி கண்டிப்பா செய்யணும். உடற்பயிற்சியும் நல்ல சத்தான உணவுகள்லாம் சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி வரும். நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி வரும் பொழுது அந்த எந்த வைரஸா இருந்தாலும் சரி பாக்டீரியா இருந்தாலும் சரி மற்ற அந்த பூஞ்சைகளால் வரக்கூடிய நோய்களும் சரி நமக்கு வந்து வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால வந்து நம்ம வந்து நல்ல ஆரோக்கியமான உணவை உட்கொண்டு உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டோமானால் இந்த மாதிரியான வைரஸ் தொற்றுகளோ அல்லது பாக்டீரியா கிருமிகளால் ஏற்படும் தொற்றுகளோ வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் வந்து நோய் வராமல் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து நம்ம முறையை கடைபிடிக்கணும். நம்ம அலட்சியம் அதில் வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. அலட்சியப்படுத்தினா நமக்கும் கெடுதி நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் பெரும் கெடுதி விளைவிக்கும்.
இப்போ இந்த நிஃபா வைரஸ் அப்படின்னா என்ன, அதற்கான நோய் தடுக்கும் முறைகள் என்ன, அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன, இது போன்ற பல்வேறு தகவல்களையும் விரிவான வகையில் இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
அதாவது இது வரைக்கும் நம்ம புதுகை பண்பலை நேயர்கள் எல்லாரும் நிஃபா வைரஸ் நோய்னா என்ன, எப்படி வந்து அது வௌவால்களின் மூலமோ மற்ற பன்றிகளின் மூலமோ இல்லை வந்து குதிரைகளின் மூலமோ மனிதர்களுக்கு பரவுது, மனிதர்களிலிருந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கான பரிசோதனை முறைகள் சிகிச்சை முறைகள் அதை வந்து எப்படி தடுக்கணும் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து அலட்சியமே இல்லாம நாம் ஒவ்வொருவரும் பயணிப்போமானால் நிச்சயமாக இந்த நோய் வந்து எதிர்த்து நாம் போராடி வெற்றி பெறுவோம் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி சார்.
நேயர்களே, இதுவரை நிபா வைரஸ் அறிகுறிகளும் தடுக்கும் முறைகளும் குறித்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலம் மற்றும் நோய் தடுப்புத் துறையின் முதன்மை குடிமை மருத்துவர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.